இதோ உம்மக, இதோ உன் தாய்.
விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 43.
எனது அருமை அன்புள்ளங்களை, ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்போது என் நினைவுக்கு வருகின்றது. இயேசு சபையை சேர்ந்த இளம் குருக்களில் ஒருவர் என் நண்பர் மருத்துவமனையில் இருந்தார். வயிற்றில் புற்றுநோய் முற்றிய நிலை. அதிக வேதனையில் இருந்தார், ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. நானும் இன்னொரு நண்பரும் அவரை பார்க்கச் சென்றோம். அந்த வேதனையின் நடுவிலும் எங்களை பார்த்ததும் அவர் புன்னகைத்தார். நாங்கள் அவரது வலியை பற்றி பேசியபோது, அது கிடக்குது விடுங்க, உங்க அப்பாவுக்கு சுகமில்லைன்னு போன வாரம் சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கார் என்று என்னிடம் கேட்டார். எங்கள் சந்திப்பின் முழு நேரமும் என் முதுகு வலி எப்படி இருக்கிறது என்று, என் நண்பர் தேர்வு எப்படி எழுதினார் என்று எங்களை பற்றியே அவர் பேசிக் கொண்டிருந்தார். வெளியே வந்ததும் நானும் நண்பரும் எங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டோம். இது எப்படி ஒருவரால் முடியும்? என் தந்தையை பற்றி போன வாரம் சொன்னதை இந்த வேதனையின் மத்தியிலும் அவரால் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். தன் வலியை மறக்க, அதிலிருந்து தன் எண்ணங்களை திசை திருப்ப வேறு பல எண்ணங்களை அவர் மனதில் நிறைக்கிறார் என்று என் நண்பர் விளக்கம் தர முயன்றார். அன்பு இதயங்களே, மனமும் உடலும் ஒன்றை ஒன்று அதிகம் பாதிக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மைதானே. உடல் காயப்பட்டால் மனம் சோர்ந்துவிடும். ஆனால் காயப்பட்ட நேரங்களிலும் மனம் நினைத்தால் காயங்களை மறந்து உடலை செயல்பட வைத்து விடலாம். நாங்கள் அவரை சந்தித்துவிட்டு வந்த ஒரு வாரத்திற்கு பின் அவர் இறைவனடி சேர்ந்தார். கடைசி நேரம் வரை மற்றவர்களை பற்றியே அவர் அதிகம் பேசி வந்தார் என்று அவரோடு இருந்தவர்கள் சொன்னார்கள். இப்படி எண்ணுவதற்கு பேசுவதற்கு தனிப்பட்ட உயர்ந்ததோர் உள்ளம் வேண்டும்.
ஆன்பு நெஞ்சங்களே, மாசற்றவர் துன்புறுவது ஏன் என்று யோபு நூல் எழுப்பிய கேள்விக்கு விடை தேடி கடந்த 3 வாரங்களாக இயேசு கல்வாரியில், சிலுவையில், வேதனை நிறைந்த தன் மரண படுக்கையில் பேசியவற்றை சிந்தித்து வருகின்றோம். இயேசு தன் பணிவாழ்வில் எப்போதும் சொல்லித்தந்த ஓர் ஆழமான உண்மை, இறையன்பும் பிறரன்பும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாதது என்ற உண்மை. இந்த மறையுண்மையின் மிகச் சிறந்த பாடங்களை சிலுவையில் இயேசு மீண்டும் போதித்தார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்றும், இன்றே நீர் என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்றும் இயேசு சொன்ன வார்த்தைகள் பிறரன்பின் ஆணிவேரை காட்டும் அற்புத சொற்கள். இன்றைய விவிலிய தேடலிலும் இயேசு சிலுவையில் பிறரன்பை உணர்த்தும் வண்ணம் சொன்ன மற்றொரு வாக்கியத்தில் தேடலை மேற்கொள்வோம்.
யோவான் நற்செய்தி பிரிவு 19. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் கூற்றை சிந்திப்பதற்கு முன் இப்போது நாம் கேட்ட இந்த நற்செய்தியில் வாசித்த முதல் வாக்கியத்தை சிந்திக்க முயல்வோம். இயேசுவின் இறுதி சித்திரவதை நேரத்தில் அவரது சிலுவையைச் சுற்றி 3 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களோடு இயேசுவின் அன்பு சீடர் யோவானும் நின்று கொண்டிருந்தார். 3 பெண்கள், ஓர் இளைஞன். தன் மகனின் கொடூர வேதனையை பார்த்து உள்ளமெல்லாம் நொறுங்கி மண்ணில் அழுது புரண்டு வீழ்ந்திருக்க வேண்டும் தேவதாய். ஆனால் அவர் நின்று கொண்டிருந்தார். பெண்களுக்கு சிறப்பாக அந்நேருக்கு இருக்கும் மன உறுதியை சிந்தித்து பார்க்க இந்த காட்சி நம்மை தூண்டுகின்றது.
வியாகுல மாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடி நீரே, சிந்தை நொந்தழுதாயோ.
எனது அருமை அன்புள்ளங்களே, உலக புகழ்பெற்ற பியத்தா திருவுருவத்தை படங்களில் பார்த்திருப்போம். 1499 கலைமேதை மிக்கேலாஞ்சலோ அவர்கள் வடித்த இந்த உருவம் பலகோடி மக்களின் மனங்களில் இடம்பெற்றிருக்கும். 33 வயது நிறைந்த ஆண்மகனை முழுவதுமாக மடியில் சுமப்பது என்பது எந்தவொரு பெண்ணாலும் முடியாத காரியம். ஆனால் மரியா அப்படி தாங்கினார் என்று மிக்கேலாஞ்சலோ அவர்கள் செய்த கற்பனையே மிக அழகானது. அன்பர்களே, மரியாவை பற்றி மிக்கேலாஞ்சலோ அவர்கள் வைத்திருந்த உயர்ந்த எண்ணங்களுக்கு அவர் கொடுத்த பியத்தா வடிவம் பலகோடி மக்களின், சிறப்பாக பெண்களின் மனதில் ஆழமான உறுதியை உருவாக்கியிருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
அன்பு நெஞ்சங்களே, விருப்பப்பட்டு மனமுவந்து மனதார துன்பங்களை ஏற்கும் உறுதி பெண்களுக்கு, சிறப்பாக தாய்களுக்கு அதிகம் உண்டு. கருவில் ஓர் உயிர் தோன்றியதும் ஒரு தாயின் உடல் வேதனைகள் பல வழிகளில் ஆரம்பமாகின்றன. குழந்தையை பெறும்போது தாய்படும் உடல் வேதனை மிக பெரிது. வலியின்றி குழந்தையை பெறுவதற்கு இன்றைய மருத்துவ உலகம் பல செயற்கை வழிகளை கண்டுபிடித்திருந்தாலும் இன்னும் பல கோடி அன்னையர் வேதனையோடு குழந்தை பெறுவதையே தேர்ந்தெடுக்கின்றனர். இதேபோல் குழந்தை வளரும்போது, நோயுறும் குழந்தையை பேணும்போது என்று பல தருணங்களில் தாய் விருப்பப்பட்டு ஏற்கும் வேதனைகளின் பட்டியல் மிக நீளமானது.
அன்பு இதயங்களே, இறைவனின் விருப்பத்திற்கு ஆம் என்று சொல்லி இயேசுவை கருவில் தாங்கியது முதல் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்தவர் மரியா. தன் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அவர் சிறைப்பட்டு விடவில்லை. மற்றவர் பிரச்சனைகளில் பங்கேற்று விடை தேட முயன்றார். தான் இறைவனின் தாயாகப் போகிறோம் என்பதை அறிந்ததும் கன்னியான தான் கருவுற்றிருப்பது பெரும் ஆபத்து என்ற அச்சத்திலேயே தங்கிவிடவில்லை இளம்பெண் மரியா. தன் உறவினராகிய எலிசபெத்து தன் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து அவரை தேடிச் சென்றார். அதேபோல் கானாவில் நிகழ்ந்த திருமணத்தில் உண்டான பிரச்சனையை மிக அமைதியான வழியில் தீர்த்து வைத்தார். இப்படி அன்புள்ளங்களே, எங்கெங்கு பிரச்சனைகள் வந்ததோ அங்கெல்லாம் உறுதியாக நின்று பிரச்சனைகளை தீர்த்தவர் மரியா. இன்றோ கல்வாரியில் தன் மகனுக்கு எந்த வகையிலும் உதவ முடியவில்லை என்றாலும் தன் பிரசன்னத்தால் மகனின் வேதனைகளில் பங்கெடுத்து அந்த வேதனைகளை ஓரளவாகிலும் குறைக்கும் நோக்கத்தோடு மரியா சிலுவை அடியில் நின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, மரியாவுடன் நின்றது வேறு இரு பெண்கள் மற்றும் இயேசுவின் அன்பை பெற்ற சீடர். சீடரின் பெயர் குறிக்கப்படவில்லை என்றாலும் அது யோவான் என்பது மரபு வழி நமக்கு வரும் ஒரு தெளிவு. சீடர்களிலேயே மிக இள வயதுள்ளவர் யோவான். மற்ற சீடர்களெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டபோது யோவானுக்கு மட்டும் எப்படி இந்த துணிவு வந்தது? இள வயது ஒரு காரணமாக இருக்கலாம். இளங்கன்று பயமறியாது என்று சொல்வதில்லையா? ஆனால் அதைவிட யோவான் இயேசுவின் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பு அவரை அந்த சிலுவைக்கடியில் வேரூன்றி நிற்க வைத்தது.
இதே யோவானும் அவரது சகோதரர் யாக்கோபும் இயேசுவுக்கு மிக நெருக்கத்தில் இருக்க விரும்பிய காலமும் உண்டு. நெருக்கமென்றால் ஒருவர் இயேசுவின் வலதுபுறம், மற்றொருவர் அவரது இடதுபுறம் என்று அவ்வளவு நெருக்கம் தேடினர் இருவரும். வெறும் நெருக்கம் மட்டுமல்ல அன்பர்களே, நெருக்கத்தோடு அரியணைகளும் இவர்கள் தேடினர். இதனால் பிறர் கோபத்தையும் தூண்டிவிட்டனர். அன்பு நெஞ்சங்களே, அவர்கள் இந்த அரியணைகளை கேட்ட நேரமும் பரிதாபமான நேரம். இயேசு தான் ஏறப்போகும் அரியணையை பற்றி, அதாவது சிலுவையை பற்றி தெளிவாக சொன்னதும் யோவானும் யாக்கோபும் இயேசுவிடம் அரியணைகள் கேட்டனர். அந்த நேரத்தில் யோவானுக்கு எதுவும் விளங்கவில்லை. இதோ இங்கே இப்போது கல்வாரியில் அவருக்கு எல்லாம் தெளிவானது. இயேசு கூறிய அரியணை எது என்று அவர் கண்டுகொண்டார். அதில் ஏறுவதற்கு தயாராக அவரும் அந்த சிலுவை அடியில் நின்றார். அன்பு இதயங்களே, நிற்பது என்ற தமிழ் சொல்லுக்கும் ஸ்டாண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கும் பல பொருட்கள் உண்டு. கொள்கை பிடிப்போடு வாழ்வது, எதிர்ப்புகளை சமாளித்து வாழ்வது, புரிந்து கொண்டு செயல்படுவது என்ற பல கோணங்களில் ஸ்டாண்ட் என்ற ஆங்கில சொல்லை பயன்படுத்துகின்றோம். தமிழிலும் அன்புள்ளங்களே, நிலைத்து நிற்பது, வேரூன்றி நிற்பது, மலைபோல் உயர்ந்து நிற்பது என்ற பல கோணங்களிலும், நின்று நிதானமாய் செயல்படுவது என்ற கோணத்திலும் நிற்பது என்று நாம் பயன்படுத்தும் அந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கின்றது. இயேசுவின் தாயும் அன்பு சீடரும் அந்த சிலுவைக்கடியில் நின்று கொண்டிருந்தனர் என்று சொல்லும்போது, நிற்பது என்ற அந்த சொல்லில் புதைந்திருக்கும் அத்தனை அர்த்தங்களையும் கூட்டிச் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டும்.
தன்னை ஆணிகளால் அந்த சிலுவையில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் தீய சக்திகளைக் கண்டும் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் நின்ற தன் தாயையும் அன்பு சீடரையும் கண்ட இயேசு மனம் நிறைவடைந்திருப்பார். தான் சொல்லித்தந்த நம்பிக்கை பாடங்களுக்கு சிறந்த சாட்சிகளாக தன் தாயும் அன்புக்குரிய சீடரும் சிலுவைக்கடியில் நின்றது அவருக்கு ஆறுதலை தந்திருக்கும். தான் செய்த பணிக்கும் தான் இப்போது அனுபவிக்கும் இந்த கொடிய வேதனைக்கும் அர்த்தமுண்டு என்பதை இயேசு அவ்வேளையில் உணர்ந்திருப்பார். இன்பங்களை விட தன்னோடு துன்பங்களையே அதிகம் பகிர்ந்து கொண்ட அந்த இரு உள்ளங்களும் ஒன்றுக்கொன்று உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நிறைவுடன் அவர்கள் இருவருக்கும் இயேசு பிரியாவிடை அளிக்கின்றார். அம்மா, இதோ உம் மகன், இதோ உம் தாய்.
தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவரை வாழ வைக்க பல வழிகளில் தன்னையே தந்த இறைமகன் இயேசு சிலுவையில் தன் உயிர் பிரியும் அந்த நேரத்தில் தனது கொடைகளின் சிகரமாக தன் தாயையும் நமக்காக அளித்தார்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.